விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி.
அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் ஓக்கலுளி. ஆப் ஹே தமிழ் பீப்பிள் காலேஜ் நீங்க விஜய் வரதராஜ் ஓக்கலுளி கா பாட்காஸ்ட் ஏ கஹனா ஹே. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. நிறைய விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டனோ அப்படின்னு அடிக்கடி தோணும். எல்லாமே பேசி முடிச்சிட்டோமோ பாட்காஸ்டில் அப்படின்னு தோணும். அதனால தான் சில சமயம் லேட்டாக என்ன பேசுகிறது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டோமோ 80 எபிசோட்லன்னு தோணும். அப்புறம் கொஞ்ச நாளில் இன்னும் நிறைய விஷயம் கற்றுப்போம், புதுசாக ஏதாவது படிப்போம், வாழ்க்கையில் தான் நடக்கும், புதுசாக ஏதாவது ஒன்று அனுபவிப்போம். ஓகே, ஆமாம், அதிலிருந்து ஒரு டாப்பிக்குன்னு வராது. பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு ஒரு டாப்பிக்னு வராது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒவ்வொரு கேள்வியாக ரிசல்வ் ஆகி ஒரு பதில் கிடைக்கும்ல, அது வரும். அதை பொறுத்து தான் நான் பேசுகிறதுமே. இந்த வாரம் ஒரு கெஸ்ட் இன்டர்வியூ எடுக்கலாம், இந்த வாரம் ஒரு பாட்டை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் ஓக்கலி தோணாது. நமக்கு பிடிச்ச ஒரு 10 புக்கு சொல்லலாம், 20 நாளில் பாசிட்டிவிட்டி ஆகிறது எப்படி, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நமக்கே ஒரு தெளிவு வரணும், இவ்வளோ நாள் இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு இதை தான் பதில் போல், இதை பற்றி ஏன் யாரும் யோசிக்கிறது இல்லை, இது ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற விஷயம் அதுவாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாயிண்ட்டில் போய் ஆன் பண்ணி பேசேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணும். அந்த மொமெண்ட் வர்ற வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயந்தரம் 7 மணிக்கு ஓக்கலி வந்துடும் அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதையும் மீறியும் சரி என்னென்னலாம் இன்னும் பேசலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் மாதிரி பண்ணி பொறுமையாக அனுபவிச்சு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக எபிசோட் போடலாங்கிற விஷயமும் இந்த பர்த்டேக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்குது, அதையும் சீக்கிரம் கொண்டு வந்துடும் நிறைய. ஸோ எப்போதும் போல் ஓக்கலி வந்து உங்களுடன் உங்கள் இரவுக்கு தூக்கத்திற்கு துணை நிற்கும். நிறைய பேசியிருப்பேன்ல பாட்காஸ்ட்லேயும், இந்த அன்னன்னைக்கு வாழ்க்கையை நல்லா வாழ்கிறது, நத்திங்னஸ்ஸு, நவ்னஸ்ஸு, அவேர்னஸ்ஸு, மெடிடேஷனு, செல்ஃபு, செல்ஃப்லெஸ்ஸு, எல்லாமே வந்து டைமு, அதை பற்றி எல்லாமே பேசியிருக்கோம். ஒரு மாதிரி அறிவியல் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு, மதம் வந்து எப்பயோ போயிடுச்சு, ஆன்மீகம் போயிடுச்சு, புத்தர் சொல்லிட்டாரு, ஓஷோ சொல்லிட்டாருன்னு அந்த கேள்வியை நோக்கி போயிட்டுருக்கோம். சென்ட்ரலைஸ்டு, டீசென்ட்ரலைஸ்டு, ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம ஒரு நமக்கு தரப்பட்ட அந்த விதிகளை வந்து விதிகளை வந்து கண்டுக்காமல் தினமும் நடக்கிற ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கிறது அப்படின்னு அதை பற்றிலாம் பேசுவோம். அதை வந்து வியாபாரமாக மாற்றுறதும் சைடில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேனிஃபெஸ்ட்னு ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ தான் கேள்விப்பட்டேன். மேனிஃபெஸ்ட்டும் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் ஒரே தான், வேறு வேறு வார்த்தை. நீங்கள் நினைக்கிறத தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ஆன்மீகம் வந்து நினைக்கிறதே தான் இங்கே பிரச்சனையாக இருக்குதுன்னு அது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. உங்கள் சிந்தனையை விட்டு தாண்டி வாங்க, நோ மைண்டுக்குள்ளே போங்கன்னா ஜேகேவும் ஓஷவும் சொல்லுது. ஸோ எனக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. நார்மலாக நமக்கு ஒரு ஒரு உங்கள் உள்ளுக்குள்ளே இன்னர் பீயிங் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா வெளி உலகம் அதுக்கு உங்களை தயார்படுத்தும். நீங்கள் உள்ளுக்குள்ளே நிறைவாக இருக்க ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷன் போயிட்டீங்கன்னா அது உங்களை சில இடத்துக்கு கொண்டு போகும். நான் அதை நம்புகிறேன். உங்களை என்னவா நீங்கள் பார்க்க ஆசைப்பட்றீங்கிறது ஒரு விஷுவல் இல்லை, ஒரு 5 காரோடையோ, ஒரு 10 பில்டிங்கோடையோ, இல்லை இவ்வளோ அந்த ஹாப்பினஸ்ஸுங்கிறது வெளியே அப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே நான் நிறைவாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு முக்கியமாக இருக்குது. அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நினச்சி இந்த இடத்துக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போவோம். அந்த அன்எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த ஒரு இதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிக்கலாம் அப்படிங்கிறது. அப்படி ரெடியாக எனக்கு அது முத முதல்ல பெருசாக தெரிஞ்சது இந்த பாட்காஸ்ட் ஜேர்னியில் தான். ஏன்னா எனக்கு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசை, என் பேர் அங்கே ஃபிலிம்பைன் வரணும்னு ஆசை, அப்படி இருக்கும். யூடியூப்பில் நான் வந்து நிறைய பேர் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், பாராட்டணும்னு சராசரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்கும் எல்லாத்தையுமே இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விஷயம் உட்காந்து ஒரு ஃபோனில் பேசும்போது நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றுங்கிறது என்னோடய மேனிஃபெஸ்டே இல்லை, அது என்னோடய அது ஒரு இமேஜே இல்லை இப்போ வரைக்கும். அந்த வந்து என்னை எங்கே கூப்பிட்டு போதோ அது அது பின்னாடியே போகிறேன். ஸோ அதெல்லாம் இப்போ யாரும் மாட்டிக்க வேணாம். ஸோ இப்போது வந்து இந்த அவேர்னஸ் சொல்கிறோம், டெய்லி விஷயத்தை வந்து ரசிங்க, நிறைய ஆர்ட்டு கற்றுக்குங்க, நீங்களாக அவங்க சந்தோஷமாக வச்சுக்கிங்களா சொல்கிறோம். இதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இப்போ தியானத்தால் என்னென்ன பிரயோஜனம், ஞானம் அடைஞ்சிட்டா மட்டும் உலகம் அப்படியே தானே இருக்க போகுது அப்படின்னு சில பேருக்கு தோணும். நான் ஒரு பூவை உட்காந்து ரசிக்கிறேங்க, ரசிச்சிட்டேன் என்ன பிரயோஜனம்? வானத்தை பார்த்து ரசிக்கிறேன், நைட்டுக்கு வந்து நட்சத்திரத்தை பார்த்து ஃபீல் பண்ணுறேன், கண்ணு கலங்குது, என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நம்மளோட மூளோட லெஃப்ட் பிரெயின் கேட்கும், இந்த அனாலிட்டிக்கல் பிரெயின் கேட்கும். ரைட் பிரெயின் வந்து அந்த ஹோல்னஸை ஃபீல் பண்ணும், லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக்கலாக கேள்வி கேட்கும், இதில் என்ன யூஸ் சொல்லுவாங்கள்ல சரிப்பா, என்ன யாரைய பேர் கேட்க இதெல்லாம் பண்ணுறியப்பா, அதில் என்னப்பா உனக்கு இருக்குது, என்ன பிரயோஜனம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று க்ரியேட் பண்ண யோசிப்பாங்க. இந்த ஓஷோ அது என்னவோ சொல்லுவார்னா, த மிஸ்ட்ரி ஆஃப் லைஃபே தான் அதுக்கான ஆன்சரும்பார். நீங்கள் லைஃப்பை வந்து எந்த ஒரு தாட்டோ இமேஜோ இல்லாமல் நேருக்கு நேராக அந்த ரியாலிட்டியை நோக்கும் பொழுது, ஒரு பூவை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த ஒரு இமேஜும் நம்ம பூவை பார்க்கும்பொழுது அது என்னன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆ ஒரு ஒண்டர் வருது இல்லை, அதுதான் லைஃபோட பதிலுங்கிறார். ஒவ்வொரு செகண்டும் புதுசாகவே இருக்குது இந்த உலகம், அந்த மிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போக போக பதில் கிடைக்காமல் இருக்கிறது தான் பதிலேங்கிற. ஒரு பதில் ஒன்று இருந்துச்சுன்னா உலகம் ட்ரையாக இருக்கும், இதுதான்ப்போ ரியாலிட்டி அப்படின்ட்டாங்கன்னா அதை விட போரான உலகம் உங்களுக்கு இருக்க போகிறதுல. அதனால தான் என் தியரி ஆஃப் எவ்ரி திங், எல்லா சயின்ஸ்லையும் தியரி ஆஃப் எவ்ரி திங் கண்டுபிடிக்கணும்னு வெஸ்ட்டில் எல்லாருக்கும் ஆசை. ஒரு ஈக்குவேஷனில் இந்த உலகத்தை ரியாலிட்டியை கொண்டு வந்த முடியுமா? கடைசி வரைக்கும் வரல. ஏன்னா ஒரு பதிலில் இந்த உலகத்தோட உண்மையை வந்து உங்களுக்கு வந்துடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதோட போர் என்ன இருக்க போகுது? தினம் தினம் அது தன்னை க்ரியேட்டிவாக எவல்யூஷன் ஆகிட்டே இருக்குது உண்மை அப்படிங்கிறது, இந்த உலகம் அப்படிங்கிறது. அதனால் ஒரே விஷயத்தை வேறு வேறு ஆங்கில் இருந்து மேக்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பான், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி பார்ப்பான், ஃபிசிஷியன் ஒரு மாதிரி பார்ப்பான், பயாலஜிஸ்ட் ஒரு மாதிரி பார்ப்பான், ஜெனட்டிக்ஸ் பார்ப்பான், ஃபிசிக்ஸ் படித்தவன், கெமிஸ்ட்ரி படித்தவன், குவாண்டம் படித்தவன், ஆன்மீகம் தெரிஞ்சவன், வெறும் காசை மட்டும் பார்க்குறவன், எல்லாருமே உலகத்தை அவங்கவுங்க வியூலேருந்து பார்க்கறதுனால தான் உலகம் அழகாக இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. சரி, இதெல்லாம் என்ன தாங்க பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி லெஃப்ட் பிரெயின் எனக்குமே கேட்கும், வாட் இஸ் யூஸ், வாட் இஸ் எ பர்பஸ். இப்போது போன எபிசோடும் அது அதோட புலம்பிருப்பேன், முதல் எபிசோடு புலம்பிருப்பேன், இந்த எபிசோடும் அந்த புலம்பல் வரும் பேலஸில் நடந்துகிட்ருக்கிறத பார்க்குறோம். கண் கூட நம்ம ஒரு ஜெனசைடை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலங்கையில் எப்படி வேடிக்கை பார்த்தோமோ அப்போ உடனே சின்ன வயசு, அது என்னன்னே புரியல, ஏன் நாடு அது வேறு நாடு அப்படிங்கிற குழப்பத்து கூட குட்டி வயசில் இருந்தால் கூட சொல்லலாம். 37 வயசில் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமெரிக்கா வந்து ஃபுட் எய்டு கொடுத்த ஃபுட் எய்டு போடுறான் ஃப்ளைட்லேருந்து, அது மேலே விழுந்து ஒரு 5 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதாவது ஒரு ஒரு இது வந்து வெஸ்ட்டில் வேறு ஒரு மதம் சேர்ந்த வேறு ஒரு நாட்டுக்கு நடந்திருந்தால், ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி, இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு குழந்தை ஒரு அரம்பே அந்த குரங்கு கிட்ட மாட்டி, ஃப்ரான்ஸ்லையா மாட்டி அந்த குரங்கு சுட்டு கொண்ட விஷயம் 4 நாள் டிபேட்டாக போது வரும். அப்போ என்ன, ஒரு குரங்கும் குழந்தையும் முக்கியமான இல்லை, வெஸ்ட்டில் ஒரு உயிருக்கு எவ்வளோ வேல்யூ தராங்க, இவங்க கண்டுக்கப்படாத இவங்களோட விதிமுறைகளுக்கு இவங்களுக்கு லாபமாக இல்லாத ஒரு மக்கள் 30,000 மேலே குழந்தைகளோ மனிதர்களோ இறந்தாலும் ஒரு செய்தி கூட வராமல் இருக்கும் பொழுது உலகம் வந்து பார்ஷியலாக தான் இயங்குதுங்கிறது உண்மை. ஸோ அப்போது தனிப்பட்ட முறையில் என்னோடய சந்தோஷம் எனக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை வேணுங்கிறத தாண்டி நம்ம இருக்கிற இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய இடத்துக்கு கூட வந்துட்டோம். அதுக்காக நீங்கள் எந்த இசமோ கேபிட்டலிசமோ கம்யூனிசமோ போராட்டமோ அனர்க்கியோ எல்லாமே தோற்று போயிடுச்சு. ஒரு விஷயம் வருது, அது தன்னை பெருசாக மக்களுக்காக வருது, அப்புறம் அது கையில் எடுத்துக்கிட்ட தலைவன் தனக்காக மாற்றிக்கிறான், சுயநலமாகறான், அவங்களுக்குள்ள சண்டை வருது, இன்னொருத்தன் வந்து அதை வந்து கவுக்குறான், திருப்பி அவனை இன்னொருத்தன் கவுக்குறான்னு ஒரு சிம்மாசனத்துக்கு மாறிட்டு இருக்கிற ராஜா வரதான் உலகத்தோட இருக்குது. ஸோ ஒரு இசமாக ஒரு கொள்கையாக ஒரு தத்துவமும் தோத்துருச்சு. தத்துவமும் எக்ஸிஸ்டன்சியலிசம்லேருந்து ஹெகல் சார்த்தர்லேருந்து விட்கன்ஸ்டைன்லேருந்து ஷூப்பனர்லேருந்து காண்ட்லேருந்து நம்ம இந்தியாவோட தத்துவத்துலேருந்து எல்லாமே தோத்துருச்சு. இல்லைனா இங்கே இந்த இடத்துக்கு இந்த நொடியில் இந்த புலம்புற வார்த்தையை நான் அவங்களோட சொல்லக்கூடாது, பதில் இருக்குது அப்படின்னா. இந்த அடிக்கடி யோசிப்பேன், இந்த குப்பையை கரெக்டாக குப்பை தொட்டியில் போடுங்க, பிளாஸ்டிக்கை வேறு யூஸ் பண்ணாதீங்க, பேப்பர் பேக் வாங்கிக்கோங்க, வண்டியை வந்து கம்மியாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ உலகத்தில் வந்து பொல்யூஷனை வந்து நம்பிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உலகத்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வண்டியால் வரப்போக ரொம்ப கம்மியாக, ஃபேக்ட்ரிஸ் வந்து வரப்போக தான் அதிகம். ஆனால் அங்கே நிப்பாட்ட முடியாததுனால நார்மலாக வாழ்கிற இந்த நார்மல் மக்கள்கிட்ட வந்து இந்த பிரஷரை கொடுக்கறது, சும்மா பேப்பரில் போட்டு நீங்கள் ஃபீல் உங்கள் ஒரு கில்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறதும்பாங்க. ஸோ நீங்கள் வார் மிகப்பெரிய பொல்யூஷன், ஃபேக்ட்ரிங்க மிகப்பெரிய பொல்யூஷன், நீங்கள் வண்டி ஓட்டி உங்களோட பைக்லேயோ கார்லேயோ வர புகையெல்லாம் உலகத்தை ஒன்றும் அழிக்கலைன்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ், அதாவது அழிக்குது இவங்க உங்களால் மட்டுமே இந்த உலகம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. ஸோ பிளாஸ்டிக்கை நிப்பாட்டுங்க, திடீர்னு ஒரு 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 தேர்டு வேர்ல்டு மூன்றாம் உலக நாடோட ஒரு கடலோட ஓரத்தில் வந்து கும்பலாக பிளாஸ்டிக் கொப்பிகள் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி க்ளீனிங் த சீலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவ்வளோ வியூஸ் இருக்கும். நம்ம ஒரு நம்ம இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு நாட்டுக்கு அழுக்காக போகுது, குப்பையாக போகுது, அந்த குப்பையை ஒருத்த க்ளீன் பண்ணும்போது நமக்கான கில்ட்டை க்ளீன் பண்ணுற வீடியோக்கள்லாம் உலகத்தில் ஃபேமஸ் ஆகும். ஹோப் த எர்த் இஸ் சேஃப், யூ மஸ்ட் க்ளீன் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை போட்டுக்கிட்டே நம்ம வந்து பேசுகிற பழக்கம் அந்த உலகத்தில் இருக்குது. ஸோ தள்ளி விடுறோம் கழிவுகளை வந்து, வேறு யாருக்கும் தள்ளி விடுறோம். இப்போ வந்து நான் யோசிப்பேன், சரி இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து டிராஃபிக் சிக்னலில் பைக்கை ஆஃப் பண்ணுறேன், எதுக்கு நம்மளால் பொல்யூஷன். நான் வந்து ஒரு 10 நாள் வந்து துணிப்பையை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், கேரி பேக் யூஸ் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு முதல்ல என்ன தோணும்? இந்த ஒரு கேள்வி ஒன்று சொல்ல போகிறேன், அதான் பதில். உங்கள் மனசுக்கு இதை தான் தோணும், மற்றவங்களும் உங்களுக்கு தான் கேட்பாங்க. நீ ஒருத்தம் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற பதில் முதல்ல தோணும். என்ன தோணும்? ஏன்டா வண்டி ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோ மற்றவங்களாம் டிராஃபிக்கில் வண்டி ஆஃபாக பண்ணுறாங்க, எப்படியும் ஓசோனில் ஓட்ட விட தான் போகுது, பூமி அழிய தான் போகுது, நீ மட்டும் ஏன், உனக்கு மட்டும் என்ன அப்படிங்கிற பதில் தான் பதிலாக வரும். மற்றவங்களும் உனக்கு மட்டும் என்ன அப்புறம் நீ சொன்னால் கேட்கவா போகிறாங்க, அங்கே பாரு பீச்சில் பாரு எவ்வளோ குப்பை இருக்குது, ரோட்டில் பாரு, நீ எல்லாம் போய் பண்ண போறியா, ஒழுங்காக கேரி பேக் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போட அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிற சமாளிப்பை வந்து ஒன்றால் மட்டும் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு. ஸோ இதுதான், இது ஒரு வியாதி மாதிரி எல்லாருக்கும் தோணுது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் இதே கேள்வி தோன்றதுனால யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அடிக்கடி வச்சு பார்ப்பேன், அடிக்கடி என் யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது மனதில் தெளிவாக பதிந்து விட்டது. திருப்பி 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 சொல்கிறேன், ஒரு பாட்டிம்மா வந்து கார் கதவை தட்டி காசு கேட்குது, நம்ம நல்லவங்க தான் பாட்டிக்கு ஃபீல் பண்ணுறோன்னா காசெல்லாம் கொடுத்துருப்போம். சில சமயம் அந்த ஜன்னலை திறக்காமல் காரில் நம்ம எல்லாருமே உட்காந்துருக்கோம், அந்த நொடி அந்த இடத்துக்கு எது கொண்டு வந்துச்சு எனக்கு யோசிப்போம்மா. நம்ம பாட்டியை வெறுக்கலை, அந்த காசு தர்றதுக்கு நமக்கு எதுவும் கஷ்டம் இல்லை, ஐயோ அவங்களுக்கு தர முடியலையே அப்படிங்கிற வருத்தப்படுற மனசும் இல்லை, நல்லவங்க தான் ஃபீல் பண்ணுறவங்க தான். ஆனால் சில சமயம் கல் மாதிரி உட்காந்துருக்கிற காரணம் என்னென்னலாம் யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல என்ன தோணும்? இந்த பாட்டி நல்லா தான் இருக்கும், ஃப்ராடு பண்ணுது அப்படின்னு முதல்ல ஒன்று தோணும். ரெண்டாவது என்ன தோணும்? நான் இல்லைனா யாரோ ஒருத்தங்க தரதானே போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். மூணாவது, நானே கஷ்டப்படுறேன், நான் மட்டும் நல்லாவாக இருக்கேன். இது எல்லாமே நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாளிப்புகள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமும், இது கடைசியாக எனக்கு என்ன ஒரு தாட் வரும்னா, ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒரு மனுஷன் தான் பண்ணுறதுலையே, இவர் சத்குரு தான் சொல்லியிருப்பார், பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு மனுஷன் உலகத்திலேயே பண்ணக்கூடாத ஒரு விஷயம் சாப்பாடுக்கு கை நீட்டுறது. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அது யாருமே வரமாட்டாங்க, எவ்வளவு நினச்சாலும் ஒரு மனுஷன் வர்றதை யோசிப்பான். அதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அதுக்கு மேலே அவன்கிட்ட யோசிக்காதீங்க அப்படிம்பார். அது எனக்கு ரொம்ப நியாயமாகப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு 90% நான் வந்து என்ன இருக்கோ, 1 ரூபாயோ 2 சிலசியமாக நின்னெல்லாம் 50 ரூபாலாம் கொடுத்துட்டுலாம் வண்டியில் தாண்டி போயிருப்பேன். அது வந்து என்னோடய மனசுக்கு மட்டும்தான், ஏன்னா அந்த இடத்துக்கு இவங்க வர்றதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோம்ல. ஏன்னா அந்த இடத்துக்கு நான் வர யோசிக்க மாட்டேன், பைக்கில் போயிட்டு இருக்க ஒருத்தர் நிப்பாட்டி எனக்கும் என் பிள்ளைக்கும் பசிக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு நான் வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதை ஒரு அம்மா நின்று கண்ணு கலங்கி சொல்லுதுன்னா அது நடிச்சுட்டு கூட போட்டோம், ஃப்ராடு கூட பண்ணட்டும், அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க ஃப்ராடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே தோணாது. ஸோ அங்கே வரும்பொழுது நீ தப்பாகவே இருந்துக்கோ, நீ ஏமாற்றி கூட பழச்சிக்கோ, இந்தா நீ போய் சாப்பிடுன்னு தர்ற மனசு வந்து எனக்கு வந்துடும். அதுலேயும் கேள்வி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், சும்மா எதுக்கு ஒரு 2 ரூபா நீங்கள் தந்து போட்டாங்களோ அது ஒரு 10 நிமிஷம் கேள்வி இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க 10 லட்சம் ரூபா பிஸ்னஸில் ஏமாந்துருப்போம், அதை உங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டான், அது மனுஷங்க விந்தியான மனிதர்கள் தான். ஸோ இப்போது இதனால் நம்ம இல்லாட்டியும் இவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க, நம்ம நல்லது பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய தவறாகவே நான் பார்க்குறேன். நம்ம எல்லாமே ஏமாற்றிக்கிறோம், ஏன் உலகம் இப்படி இருக்குன்னா அது ஒன்று தான் எனக்கு தோணுது. ஒரு அழகான கதை ஒன்று, லாரன் ஐஸ்லின் அப்படின்னு ஒருத்தர், லாரன் ஐஸ்லி, ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன், பிரெயின் பிக்கிங்ஸில் மரியா போவானவங்க எழுதுவாங்க பிளாக், த மார்ஜினிலியன் அப்படின்னு ஒரு பிளாக், அது நிறைய புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் அந்த சீன் நினைக்கிறேன். ஸோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்து தான் கொஞ்சம் கதை, நான் ஒரு கடலை எடுத்து போட்டுருக்கான், திருப்பி ரிட்டர்ன் வருது, திருப்பி கடல் எடுத்து போட ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கான். உடனே ஃப்ரெண்டு ஒருத்தன், ரெண்டா பண்ணுறேன் கஷ்டப்படுற, இல்லைடா அது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுறேன், விடுறா உலகத்துலலாம் அவ்வளோ ஸ்டார் ஃபிஷ்ஷுங்க, எப்படியும் ஒரு டைமில் வந்து கடலில் வந்து என்ன உள்ளப்பட்டாலும் கரைக்கு வந்தால் செத்து போதான், அதோட இயல்புடா, அது என்னடா மாறிட போகுது, என்னடா ஆகப்போகுது மாறுண்டா இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே போட ட்ரை பண்ணுவான். ஸோ அவன் அந்த மூமெண்ட்டில் அந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு நல்லா பண்ண முடியுதே அப்படிங்கிற மனசோட அந்த ஷார்ட் ஸ்டோரி முடியும். நான் வந்து நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்கும்னு நான் யோசிப்பேன். இது வந்து இது பெரிய இம்பேக்ட் தர வேணாம், பெருசாக அந்த உலகம் மாறப்போகிறதில்ல, ஆனால் இந்த உடம்பு இந்த மனசு இன்றைக்கி ஒன்று செஞ்சுருக்கு, அது யாரும் கண்டுகாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், இட் இஸ் வெரி ஹார்ட் டு பி அ நார்மல் ஹியூமன் பீயிங் தேன் வின் சக்ஸஸ் ஆர் ஃபேமஸ் அட் எனி ஃபீல்டு அப்படிம்பார். யாரும் உங்களை கவனிக்காமல் ஒரு சராசரி மனுஷனாக எந்த ஒரு நல்லதும் யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு வாழ்கிறவங்க தான் மிகப்பெரிய வலிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஜேகே. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நம்ம எல்லாருமே அது முடியாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம இறக்கும் பொழுது நம்மளை பற்றி ஒரு 50 பேர் என்ன பேசணுங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சாகும்போது 100 பேர் இருந்துடணும், லட்சக்கணக்கான பேர் இருந்துடணும், 4 பேர் எனக்கு இருந்துட மாட்டாங்களா, என்னை எப்படி பேசுவாங்கன்னு ஃப்யூச்சர் தான். அதுதான் ராஜாக்கள்லேருந்து போயட்லேருந்து கவிஞர்கள்லேருந்து மன்னாவும் நானவும் மழியட்டும்னு சொல்லிட்டு பொற்காசு வாங்கினது எல்லாம் இதுதான். தனக்கு அப்புறம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயந்தான் கவிதையோ கதையோ புராணங்களோ ராஜாவோட கோயில்களோ கல்வெட்டோ மதம் ரிலீஜன் பட்டங்கள் போர்கள் எல்லாருக்கு தான் வருது. கோடிக்கணக்கான பேர் ஒரு ராஜா குழுமோ எனக்கு தெரியும், ஒரு நாளில் வந்து கோடிக்கணக்கான ரத்தத்தை உறிஞ்சு ஒரு ராஜான்னு சொல்லுவாங்கன்னா அசோகம் வரைக்கும் போரும் பண்ணால் அசோகம் தான் அமைதியாகவும் மாறினா பௌத்தத்துக்கு, அதுவும் அந்த பேருக்கான ஆசை தான். ஸோ ஆனால் யாராலையுமே ஒரு சராசரி மனிதனாக தன்னை கவனிக்காத ஒரு அனானிமஸ் ஆளாக வாழ்ந்துட்டு இறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ நம்ம பண்ணுற ஒரு நல்லது இம்பேக்ட் தருது என்ன பரவாயில்ல, ஆனால் நம்ம பண்ணுவோன்னு எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தா இந்த உலகம் ரெண்டே நல்ல மாறிடும். இப்போது சும்மா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது என்ன சொல்கிறது, இப்போது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அது இந்த எபிசோட்லேருந்து அதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இப்போது ஒவ்வொரு எபிசோட்லையும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஒன்று பண்ணுவோம், வோக்கல் ஆடியன்ஸ் மட்டுமே பண்ணுவோம். ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும், நம்மளை கிண்டலாக பார்ப்பாங்க, நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். நான் இது மாதிரி பண்ணி பார்க்கலாமானா எல்லாரும் அதை வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை நினச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் பண்ணும்போது நினச்சிக்கோங்க நம்மள மாதிரி இந்த பாட்காஸ்ட் எல்லாருமே இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப நாளாக ஒவ்வொரு பாட்காஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த ஒன்று சொல்லி, அதாவது இன்றைக்கி போயிட்டு நீங்கள் டெய்லி நடந்து போகிற இடத்துல நீங்கள் இது வரைக்கும் கவனிக்காத ஒரு கவனிக்காத ஒரு செடியோ ஒரு பூவையோ கவனிக்காத ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டியோ இல்லை ஒரு பாட்டிமாக்கிட்டியோ எதோ கவனிக்காத ஒரு நீங்கள் டெய்லி உங்களை தாண்டணும் ஆனால் கவனிச்சில்ல அவங்கக்கிட்ட போய் ஏதாவது இன்ட்ராக்ஷனோ இல்லை உட்காந்து அதை பார்க்குறதோ அந்த பூவை பார்க்குறதோ நாய்க்குட்டிக்கிட்ட பக்கத்தில் நிற்கிறதோ இல்லை அந்த பாட்டி மடத்தை ஒன்று வாங்குறதோ இந்த மாதிரியாவது பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு எபிசோடு ஒன்று சொல்லலாமான்றிருக்கேன். இதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த பயனும் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஏய் இதனால் முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சு டைமுக்கு மேலே. ஏன்னா நம்மளை முட்டாள்தனமாக இருக்குது முட்டாள்தனமாக இருக்குதுன்னு சொல்லியே சரியான விஷயத்தையும் யாருமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் வீட்டில் போய் உக்காருங்க, நம்மளும் இந்த உலகமும் மாறுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பற்றி மனசில் இருக்கிறத சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு தரப்பட்ட ரூல்ஸோ விதிமுறைகள் விட்டுறாங்க, மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். முதல் பதில் முட்டாள்தனமாக இருக்குது அப்படிமாங்க. அப்போ தான் அந்த வார்த்தை எதுக்கெல்லாம் சுயநலமாக பயன்படுத்த உங்களுக்கு தெரியும். நீ முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறாங்கன்னா அவன் சரியான விஷயத்தை எல்லாமே சொல்கிறான்னு அர்த்தம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா நடைமுறைப்படுத்த விடமாட்டாங்க, அது நமக்கு தேவையும் இல்லை, நமக்கு அதுக்கான மனசும் இல்லை, அது இந்த உலகம் அலோவ் பண்ணாதுங்கிறதான் உண்மையான அர்த்தமே தவிர நீங்கள் முட்டாள் அல்ல. நீ எங்களோட சேர்ந்துக்கோ, எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறேங்கிற ஒரு அக்கறையும் சுயநலமும் சேர்ந்து அந்த வார்த்தை வருது. சும்மா நாளைக்கு போயிட்டு வண்டி நாளைக்கு போயிட்டு டிராஃபிக் சிக்னலில் நிற்கும் பொழுது இங்கே இருந்தால் இப்போ பாட்காஸ்ட்டில் பைக் ஓட்டுறவங்கலாம் நிற்கிறவங்க எல்லாருமே உங்கள் பைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. எப்படியும் வண்டியை வச்சுருப்போம், அப்புறமா பைக்கை ஆஃப் பண்ணிட்டு நில்லுங்க. உங்களை யாரும் கவனிக்க வேணாம், உங்களை யாரும் பாராட்ட வேணாம், நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் ஆஃப்டர் த பைக் ஃபார் 2 மினிட்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட வேணாம். சும்மா எல்லா சிக்னல்லையும் அதை ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மனசில் ஒரு பிரச்சனை நடந்துக்கங்க, ஓகே இன்றைக்கி கொடான கோடி பொல்யூஷனில் என்னால் ஒரு 10 செகண்ட் போக என் பைக்கை விட்டு வெளியே போகல, என் காரை விட்டு வெளியே போகல. உங்களுக்குள்ளே வீட்டில் போய்ட்டு நீங்கள் நான் ஹாப்பின்னு எழுதிட்டு தூங்கிடுங்க. ஆனால் சும்மா ஜாலியாக யோசிங்க, இந்த விஷயத்தை எல்லாருமே பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும் யோசிங்க. சரி இன்றைக்கி நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராவது இந்த பாட்டுக்கு அத்தனை பேரும் யோசிக்கணும் வச்சுங்க. இன்றைக்கி ஓக்கில் வழியில் யாருமே பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி அன்றைக்கி ஃபுல்லாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்னைக்கு இதை எல்லாருமே யோசிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒட்டுமொத்த உலகமுமே. ஸோ அவங்க தனக்குன்னு யோசி, அதாவது உலகத்தே ரொம்ப அருமையான விஷயம், செல்ஃபிஷாக யோசிக்கிறது பாரு வருஷம். நீங்கள் செல்ஃபிஷாக வாழ, உங்களுக்காக மட்டும் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்ய மாட்டீங்க பாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறனா, நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறதுங்கிறது உனக்கு இல்லை, உன்னோட குடும்பத்துக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன்னை சார்ந்தவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உனக்கு ஜாலர் அடிக்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்காக தான் நீ எல்லாம் சேர்க்குற. நீ ஒரு தனி மனிதனாக உனக்குன்னு செல்ஃபிஷாக யோசிப்பார், நீ எதுவுமே யோசிக்க மாட்டேன் கேட்டதா அப்படிம்பார். எனக்கு அது பயங்கர ஒரு ஸ்ட்ரைக்கிங் சென்டென்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு மட்டுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் உட்காந்துட்டு எல்லாரையும் மறந்துடுங்க, உங்களை சுற்றத்தார், குடும்பம், வீடு எல்லாம் மறந்துட்டு தனிப்பட்ட இந்த உடம்பு உனக்கு என்ன வேணும்னு யோசிங்க, உங்களுக்கு எதுவுமே தோணாது. நிம்மதியாக தூங்கிட்டு மூணு வேலை சோறு தின்னா போதும், ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று அப்படி தான் தோணும். நீங்கள் உண்மையிலே இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கிற வேலைக்கோ, நீங்கள் அலையிற கடுப்புக்கோ, அடிக்கிற ஜாலராக்கோ, பண்ணுற துரோகத்துக்கோ, பண்ணுற கடுப்புக்கோ, சோகத்துக்கோ, அழுவறிக்கோ உங்களுக்கு மட்டுமே நீங்கள் செய்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்காது. ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக யோசிச்சு பார்த்தா அவனுக்கு நீ எதுவுமே தேவை இருக்காது. அந்த உடல் மூணு வேலை சாப்பாடு கலையும் அவ்வளவுதான். நம்மளை சார்ந்திருக்கிற மற்றவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு தான் ஒவ்வொரு ஆளும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாண்டில், செயினில், லிங்கில் மாட்டி சிஸ்டம்ங்கிற பேரில், ஃபேமிலிங்கிற பேரில் உலகம், அது ஸ்டேட் ஆகுது, கவர்மெண்ட் ஆகுது, நாடாகுது, அப்புறம் பூமி ஆகுது. இப்போ அதையும் விட்டுட்டு மார்ஸுக்கு போகலான்னு மார்க்கு சொல்லிகிட்ருக்கார். ஸோ நம்ம செய்கிறது என்ன இம்பேக்ட் ஆக போகுது, அதனால் என்ன ப்ரோஜனம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லா மனசுலையும் இருக்கிறதுனால யாருமே எதையுமே செய்ய முன் வர்றதில்லை. யோசிச்சுருக்கலாம், இப்போ ஏதாவது ரோட்டில் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு யாராவது கிடக்கும் பொழுது வண்டியை தாண்டி போவீங்க, கவனிப்பீங்க, ஒரு ரெண்டு பேர் கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க, அப்போ தான் எல்லா வண்டியுமே தாண்டி போகும். ஏன்னா அந்த ரெண்டு பேர் உங்களுக்கு இருக்காங்கல்ல, என்ன நம்மளும் மூணாவதாக போகணும்னு என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஆ, அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நான் யோசிப்பேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு யோசிப்பேன். ஆனால் உண்மையில் அந்த ரெண்டு பேரும் கரெக்டாக இவங்க வண்டி போகும்போது முன்னாடி விழுந்த அம்மாவாக தான் இருக்கும். அந்த இடத்துல மனசு நின்றுடும். அந்த இடத்துல யார் இல்லை அவங்களுக்குங்கிற தோணும் போது வண்டி பிரேக் போட்டுடும். ஸோ இப்போது அந்த மனசும் நல்ல மனசு தான், ஒரு ரெண்டு பேராவது இருக்காங்கன்னு சொல்லி தாண்டி போகிற மனசும் நல்ல மனசு தான், இது ரெண்டுமே தவறான மனசு இல்லை. ஆனால் உலகம் வந்து இன்றைக்கி நீ தான் உங்களை காப்பாற்றணும்னு சூஸ் பண்ணிடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தாண்டி போன எந்த மனுஷனும் அந்த ஊரில் இருக்க மாட்டான், உலகத்தில் இருக்க மாட்டான். ஸோ நம்ம பண்ணுறது என்னவா நமக்கு ஆக போகுது, இதில் என்ன இருக்குதுன்னு ஒட்டுமொத்த வேர்ல்டு பிக்சரை பார்க்க முடியாதனால தான் யாரும் எந்த நல்லதும் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டுருந்தேன். இப்போது அந்த சோஷியல் மீடியா எப்படி வேலை பார்த்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஏன் ஃபேஸ்புக்கெலாம் ஃபேமஸாக இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஃபேமஸாக இருக்குது, அது ஏன் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோன்றீங்க? இந்த லைக் அப்படிங்கிற ஒரு பட்டனும் கமெண்ட்டுங்கிற பட்டனும் இல்லைன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவோமான்னு சும்மா யோசிங்க. நான் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறேன், இந்த எந்த பட்டனுமே இருக்காது, நீங்கள் போட்டுக்கலாம், யார் என்ன போட்டாலும் அப்படியே எம்டியாக காட்டும் அந்த போஸ்ட்டை மட்டும். அப்படின்னா அதில் எல்லாருமே ஈக்குவல் ஆகிடுறோம், மேலே கீழே பெருசு சின்னதுன்னு இல்லை. ஸோ அது என்றைக்குமே வேலை செய்யாது. ஃபேஸ்புக் ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கு உங்களை அந்த நீங்கள் காஃபி குடிச்சிங்கிறத ஒரு 20 பேர் ஒரு ஹார்ட் ஒன்று போடுறான். அப்போது நீங்கள் பண்ணுற ஒரு சராசரி வேலைக்கு இவ்வளோ பேர் விரும்புகிறாங்கன்னு டிஜிட்டலில் ஒரு சாட்சி ஒன்று இருக்குது, அந்த இம்பேக்ட் உங்களுக்கு தெரியுது. நாளைக்கு இது 50வது 100வது ஃபேமஸ் ஆனால் 100,000 பேர் என் காஃபி கொடுத்து என்ஜாய். இந்த ஒரு விஷயந்தான் ஃபேஸ்புக்கில் மக்களை, நமக்கு பண்ணுற சராசரி வேலை எவ்வளோ பேரை போய் சேருது அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து கண்டுபிடிச்சு அவருக்கே வந்து இது இவ்வளோ பெருசாக போகுங்கிற ஐடியா இல்லை. இது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா ஆப் இருந்தால் நீங்கள் போவீங்களாங்கிறதான் கேள்வி. ரீட்வீட்டோ, ரீஷேரோ, லைக்கோ, கமெண்ட்டோ, சப்ஸ்கிரைப் வரைக்குமே எல்லாம்னா நான் பண்ணுற ஒரு வேலை அந்த பக்கம் எவ்வளோ பெருசாக போய் சேருது. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளால் மாடர்ன் மனிதனால் இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உலகம் அழியாதான் போகுது. நம்ம வந்து இவ்வளோதான், நம்ம இந்த சிஸ்டமுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெசிமிஸ்டிக் சரண்டரிங் டு த சிஸ்டம் மைண்ட் செட்டில் மனுஷன் ஆகிட்டாங்க தான் எல்லாருக்கும் பிரச்சனை. தயவு செஞ்சு உங்கள் மனசில் படுறத முட்டாள்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் வாழ கற்றுக்குங்க. எனக்கு பண கஷ்டம் வரும், பயங்கர பண கஷ்டம் வரும், சில சமயம் வீட்டில் உட்காந்து அழுவேன், முட்டிப்பேன், எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணுறேன், இவ்வளோ உழைக்கிறேன், கையில் காசு வரலையே, அடுத்த விஷயம் நடக்கலையே, நானும் சமீபமாக வரைக்கும் நானுமே சராசரி இப்போ என்னோடய கடுப்பிலலாம் இருந்திருக்கேன். ஆனால் என் வாயிலேருந்து அடிக்கடி வர வார்த்தை, இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வீட்லேயோ பசங்கிட்டையோ என்கிட்ட கொச்சிக்கிற வார்த்தை, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிமே எல்லோரும் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. உங்களுக்கு பிழைக்க தெரில, இப்படி இருக்கிறனால தான் இப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த திறமை இல்லை, அந்த அறிவில்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது என்னோடய ஒரு முட்டாள்தனமான ஒரு வார்த்தை, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லாமல் இது சொல்லி பாருங்கள் அவங்கள சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எனக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் நான் நம்புகிற ஒரு முட்டாள்தனமான விஷயம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படி. ஏன்னா அதை நான் ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். கோவிட்ல நாங்கள்லாம் ஒன்றும் ஆகாமல், நான் எங்கள் அம்மா என் தம்பி என் மனைவி பிள்ளைங்கள ஒன்றும் ஆகாமல் திருப்பி மூணு வேளை மூச்சு விட்டுட்டு மூணு வேளை சாப்பிட்றோம் நான் உணரும் பொழுது பணம் மட்டும் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சுது. ஏன்னா எவ்வளவோ பணம் இருந்தும் இறந்து போனவங்களும் தெரியும், ஒன்றுமே இல்லாமல் ரோட்லேயே டெய்லி அந்த பூ விற்கிற பாட்டி, கோவிட் லாக்டவுன்லேயே நல்லா இருந்த பாட்டியும் நான் பார்த்துருக்கேன், அது கையில் வெறும் பூ விற்க ரோட்டில் உட்காந்துட்டு. ஸோ அது பார்த்துருக்கேன், ஒரு ஆர்ட் பண்ணி எதுவுமே நடக்காமையோ அதில் சந்தோஷமாக நான் தூங்கியிருக்கேன். ஸோ பணம் மட்டும் வாழ்க்கையில் தான் உணர்ந்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று உணர்ந்திருப்பீங்க, டேய் இது முட்டாள்தனமாக இருக்கடான்னு உங்களை ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, ஆனால் உங்கள் ஹார்ட்டு சொல்லணும் இது எனக்கு உண்மைன்னு தோணுதுறான்னு சொல்லும். அதை என்றைக்குமே பொத்தி பாதுகாத்துக்குங்க, அதை யாரையுமே கெடுக்க விட்றாதீங்க. இப்போ குழந்தைங்களை அடித்து வளர்க்காதீங்க அப்படிமா, சில பேர் அடிப்பாங்க குழந்தைங்களை வந்து கண்டித்து, இப்போ அதெல்லாம் கூட விட்டுறலாம், அதெல்லாம் கூட வந்து நம்ம கையில் அதுங்க பண்ணுற டார்ச்சருக்கு நம்மளாலே ஒன்று முடியாது. இப்போ குழந்தை வந்து பயங்கர வால் பண்ணி அடிபட போதுனா ரெண்டு தட்டு தட்டினா தான் அது அமைதியாக உட்காரும், இல்லைனா அடிபட்டதுக்கு இன்னும் நாலஞ்சு நாலு மடங்கு ரத்தம் வரும்னு மண்டை ஓடும், அதெல்லாம் நம்ம கணக்கில் இல்லை. இங்கிலீஷ்கார ரொம்ப பியூரிட்டியாக பேசுவான், நம்ம ஊரில் அப்படி இல்லை. சரி, உங்கள் குழந்தைக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்படுதோ அதை நீங்கள் ஆக விடுவீங்களாங்க ஒரு கேள்வி ஒன்று வருவோம். ஸோ என்னோடய முட்டாள்தனமான பதில், அவளுக்கு என்ன ஆசையும் ஆகட்டும் அப்படின்மே. இது எல்லா வீட்லேயும் சொல்ல, இது என்னோடய முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. இதே மனைவிக்கு அவளுக்கு இதாக ஆகணும் அதை ஆகணும் அதில் ஆசை இருக்கும், அவளுக்கே இல்லை நீ சொல்கிற மாதிரி கரெக்டாக தான் அவள் ஆசைப்படியே ஆகட்டும். நான் முட்டாள்தனமாக அதை நம்புகிறேன், நான் முட்டாள்தனமாக உன்னை நம்புகிறேன். நான் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நான் முட்டாள்தனமாக நம்புகிறேன். ஒருத்த அதெல்லாம் இருக்கும்மா, உனக்கு என்ன தெரியுமா, இது அது தெரியுமா என்ன தெரியுமாம்மா, நான் அதை பாதுகாத்துக்கிறேன், நான் நம்புகிறேன்ப்பா, நான் முட்டாள்தான், நான் பேக்க தான் பழைக்க தரல தான், என் ஹார்ட்டு இது உண்மை நம்புது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சின்ன வயசில் நீங்கள் தான் உணர்ந்த ஒரு முட்டாள்தனமாக விஷயம் இருக்கும். இந்த டூத் ஃபேரிலாம் சொல்லுவாங்க, அதை எடுத்து புதைச்சி வச்சா ஏஞ்சல் வந்து எடுத்துகிட்டு போகணும், ஒரு குழந்தை நம்பிட்டு தூங்கும். அதே மாதிரி தான் நம்மளும் நம்புகிறோம், இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஓனர் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவான், இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஒரு படம் நடந்துடும், இன்னொரு பத்து வருஷத்தில் வந்து சேனல் பெருசாகிடும், இன்னும் அஞ்சு வருஷத்தில் ஸ்பாட்டிஃபை நமக்கு காசு கொடுத்துருவான், இந்த மாதிரிலாம் எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு தூங்குறோம். நமக்கும் குழந்தைக்கும் வித்தியாசமே இல்லை, நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கும் ஒரு நம்பிக்கைகள் தான் டெய்லி வாழ்க்கையும் வாழுது. நம்ம யாருமே எல்லாமே நடக்குங்கிற கன்ஃபர்மேஷன் எந்த கரெக்டான லைஃப்லேயும் வாழல, அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில் தான் முட்டி மோதி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அன்எக்ஸ்பெக்டேஷன் நடுவில் தான் முட்டி மோடுற கயாட்டிக் வேர்ல்டு தான், கயாஸுக்கும் ஆர்டருக்குமான போர் தான் அந்த வாழ்க்கை. ஆனால் இந்த உங்கள் இப்போது பாலஸ்தீனில் என்ன பிரச்சனை அப்படின்னு சும்மா கேளுங்க, அதுக்கு ஒரு இல்லை மாப்பிள்ள இவ்வளோ வரலாறு இருக்குது, இஸ்ரேலில் வரலாறு, ஜெருசலம் வரலாறு, இந்த மத புக்கில் இதை போட்டிருக்கு, இந்த மத புக்கில் எங்கள் மார்க்கம் சரி அந்த மார்க்கம் அந்த மதம் சரி ஆயிரம் சொல்லலாம், என் முட்டாள்தனம் நம்பிக்கை எதுக்கு குழந்தைங்க சாகணும், இவ்வளோ தான் என் முட்டாள்தனம் நம்பிக்கை. இல்லை இஸ்ரேலில் மட்டும் அவ்வளோ பேரை கடத்திட்டு போனாங்க, ஏன் முட்டாள்தனான பதில் எதுக்கு அவ்வளோ குழந்தைங்க சாகணும், இல்லை இல்லை இது வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், ஐரோப்பிய நாகரிகம், இந்த மதம் அந்த மதம், மோனோதீசம் மதம், இந்த புக்கில் அசியானிசம் இல்லை, ஏன் முட்டாள்தனமான கேள்வி எதுக்கு அவ்வளோ குழந்தைங்க சாகணும். இந்த கேள்விக்கு பதிலே இல்லை, பதில் இருக்குது, ஒரு உயிர் சாகக்கூடாது. இந்த பூமியில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு உயிர் அதுவாக இறக்குற வரைக்கும் அதுக்கான உரிமை இருக்குது, அது எங்கே வேணால் பிறந்துருட்டோம், யாருக்கு வேணால் பிறக்கட்டும், எந்த மண்ணிலனா நினச்சா நம்ம எல்லோரும் எல்லோருமே வாழ விடலாம். இது முட்டாள்தனமான பதில், ஆனால் இது உண்மையும் கூட. எனக்கு யார் தெரியும், ரொம்ப கோவம் வரும் எனக்கு லைஃப்பில் எவ்வளோ கடுப்பை எதை சம்பாதிச்சிருப்பேன். இந்த சிஸ்டம் ஒபே பண்ணுறவங்க லாஜிக்கலாக என்கிட்ட டிபேட் பண்ணுவாங்க, அவங்கள அப்படியே அடித்து மூஞ்சில் குத்தி உடச்சிடலாமான்றவங்க, இல்லை அவங்களுக்கு தெரியாது இந்த அரசியலமைப்பு என்பது இந்த இடத்துல வந்து பார்த்தனா இந்த இடத்துல 1700 எனக்கு பதறும், எனக்கு வந்து என்ன இன்னுமா இந்த ஒரு கேள்விகளுக்குள்ள கட்டுப்பாடுகளுக்குள்ள கதைகளுக்குள்ளே அரசியலுக்குள்ளே வரலாறுக்குள்ளே உட்காந்து மாட்டிக்கிட்டு இன்னுமா எப்போ தான் யூனிவர்ஸ்லேருந்து வேறு ஏலியன் வந்து இந்த பக்கம் ஒரு மடனா அந்த பூமியில் ஓ இப்படி தான் நம்ம எல்லோரும் ஒன்றா வாழணுமோன்னு எப்போ நம்மளை பார்த்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து அந்த பக்கம் போய் சொல்லணும்னு எப்போ தான் நடக்கும்ங்கிற யோசனை இருக்குது. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இருக்கிறதுலே முட்டாப்பைய பிளானட் இந்த பூமி அப்படிம்பா. உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்கேன், உனக்கு எவ்வளோ பெரிய உலகத்தில் கோடான எண்ட சராசரத்தில் உனக்கு மட்டும் தான் வாழ்க்கைங்கிற உயிரை கொடுத்தேன். பல கோடி வருஷமாக நீ மண்ணாக இருந்த, எரிமலையாக இருந்த, காடாக இருந்த, பூவாக இருந்த, மேமலாக இருந்த, மனுஷன் ஆகிறதுக்கு கோடி என்னடா செத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கேள்விகளுக்கோ பதில்களுக்கோ, ஸோ இல்லை முட்டாளவே சொல்லிட்டு போட்டோம், நான் அதை நம்புகிறேன்ல, என்னால் கேள்வி கேட்குற மனசு இருக்குல்ல, எனக்கு இது போதும். நீ என்ன இங்கே குரோம்பேட்டில் உட்காந்துக்கிட்டு எதுக்குன்னு, நீ வந்து பேலஸ்டீனுக்கு என்ன ஆக போதுன்னு கேட்கலாம். அந்த பேலஸ்டீனுக்கு வருத்தப்படுற மனசு தான் இங்கே யாருக்காவது எனக்கு பக்கத்துக்கு நடக்கும்போது எனக்கு ஓடத்தும். ஒரு கதவை அப்படி நீங்கள் திறந்து வைக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிறதாவும் நீங்கள் உள்ளே விட்டு பத்திரமா வான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், நம்மளை முட்டால் நினச்சிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா தயவு செஞ்சு முதல்ல இதை பண்ணிவிடுங்க. அதை யாரும் கவனிக்க வேணாம், அதை யாரும் பார்க்க வேணாம், உங்களை யாரும் பாராட்ட வேணாம், உங்க நீங்கள் உதவி பண்ணவங்களே உங்களுக்கு திருப்பி கூட பண்ண வேணாம், தேவையே இல்லை. நான் மனுஷனாக பிறந்ததுக்கு இந்த உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு கலவரத்து கஷ்டத்துக்கு நடுவில் நான் வந்து நம்புகிறேன் இந்த உலகம் நல்லாயிடும், இந்த மனுஷங்க நல்லாயிடுவாங்க நம்புகிறேன். நான் முட்டாள் தான் ஆனால் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தோட நீங்கள் அந்த நல்லதை பண்ணிட்டு நீங்கள் நைட்டு போய் தூங்கிடுங்க போதும். இது உலகம் மாறுதோ இல்லையோ உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறும்னே உங்களுக்கு தெரியாது. சார்த்தர் சொல்லுவார், நம்ம யாருக்கா உதவி பண்ணும்போது வாங்கினவுடன் தர்ற நம்ம தான் நிறைய இது எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. நான் தத்துவமயிருக்குள்ளாம் போல பரவாயில்ல, எனக்கு ப்ரைடாகவே இருக்கட்டும் உதவி பண்ணுறதுக்கு, நான் பெருமையாக கூட நான் பீத்திக்கிறேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்ட ஒரு ரெண்டு பேரும் நான் கொடுத்தேன் கூட நான் பீத்திக்கிறேன், பரவாயில்ல. அன்றைக்கி அப்படி நிலைமைக்கு வந்த ரெண்டு பேர் வந்து அன்றைக்கி அந்த நேரம் வந்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பசி ஆறிச்சு, அவ்வளோதான். இது வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணுங்கள். நான் ஓக்கல் ஒலி ஃபேன்ஸ் கிட்டேயே சொல்கிறேன், நான் சொல்கிறது கிரிஞ்சாக இருக்கும், என்னன்னா ஈக்காலஜி பேசுகிறாருன்னு சொல்லணும். அல்லைங்க உலகத்தில் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டோம், ஒரு பாட்காஸ்ட்டுக்கு அத்தனை பேரும் வந்து அழகாக சில விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க போல், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட சொல்லட்டும். நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்கை கட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், முடிஞ்சளவுக்கு உங்கள் வண்டியிலிருந்து கம்பஷனை கட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். யாராவது சாப்பாடுக்கோ காசோ, அது ஹிந்திக்காரனோ நம்ம ஊருக்காரங்களோ வயசான பாட்டியோ நல்லா உடம்பு இருக்கிற ஆளோ கையை நீட்டா ₹2 போட்டுருங்க, அது போட்டுக்கிட்டே இருங்க, ஒன்றும் ஆக போகிறது. ஒரு ₹2, ஒரு ₹5, ₹10 அவங்க சொத்து அழிஞ்சிடாது, போட்டுருங்க. அவன் உங்களை ஏமாத்தட்டும் பரவாயில்ல, அந்த ₹10 போட்டுருங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை பிச்சைக்காரனை நீங்கள் பார்த்துட போகிறீங்க? ஒரு 100? கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த மயிலானு யோசிக்கணும், அதை பண்ணிவிடுங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினச்சிக்கவே வேணாம், ஏன்னா அந்த மனசு தான் அந்த உலகம் சூஸ் பண்ணும். எவனால் பாரத்தெலாம் ஏற்றுக்க முடியுமோ அவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கும் கடவுளும் பார், அதுவும் உண்மை தான். ஸோ அதைத்தான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பேசலான் இருந்தேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் பாலஸ்தீனோட அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுவேன், ஷேர் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஷேர் பண்ணனா என்ன மாதிரி இருக்க மனசுக்காரங்களாம் கமெண்ட்டில் வந்து கண்ணீர் போட்டு என்ன எப்படி ஆயிடுச்சும்பாங்க. அந்த வருத்தப்படுற மனசு ஒரு ஒன்றும் சேருதில்ல ஒரு போஸ்ட் ரியாக்ஷன்கள், எனக்கு அது போதும். இந்த ஊரில் இந்த மண்ணில் என் மொழி பேசிகிட்டு இருக்கிறவன் இவ்வளோ பேராவது இதுக்கு வருத்தப்படுறானே, அன்றைக்கி அவன் வீட்டு பக்கத்தில் அவனுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் இந்த நிற்பான் அவன். ஸோ எனக்கு இந்த அளவுக்காவது என்னால் பண்ண முடியுது அப்படின்ட்டுருக்கும். நான் ஆர்ட்டையும் அப்படி தான் பார்க்குறேன், நான் பண்ணுற யூடியூபாக இருக்கட்டும், நான் பண்ணுற பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே வரல ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க, எதுவுமே வரலையே இதில் என்ன வருது, கம்மியாக தானே இருக்குது. ஒரு வீடியோ ஒரு 500 பேர் தானே பார்க்குறாங்கன்னு இப்போ இருக்கிற மில்லியன் போகிற உலகம் சொல்லலாம், ஆனால் அது 500 பேர் பார்க்குறாங்களேன்னு யோசிக்கிறவன் தான் நான். எப்படி பார்த்தாலும் 500 பெரிய நம்பர், சரியான ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். புத்தர்கிட்ட வந்து கேட்பாங்களாம், ஏன் எல்லா கிராமமும் போய் பேசுகிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்தாலே உங்களை தேடி வந்துடும் கேட்டிருப்பாங்க போல். அப்புறம் புத்தர், ஏன் வெயிட் பண்ணுறீங்க, பேசி முடிச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். சொல்லுவாரா, நான் ஒரு ஊரில் பேசுவேன், ஒரு 500 பேர் கேட்குறாங்கன்னா என்னை பார்க்குறதுக்கு ஒரு 400 பேர் வந்திருப்பாங்க. என்னை சும்மா பார்க்குறதுக்கு புத்தகன்னு ஒருத்தர் இருக்காரான், ராஜாவாக இருந்தாரா சாமியாரட்டான்ப்பா, அவருக்கு உண்மை தெரியுமா, பார்க்குற லௌகீக வாழ்க்கை வாழ்கிறவங்க வருவாங்க. அவங்க பார்த்து முடிச்சுட்டு அதில் கிளம்பிடுவாங்க. ஒரு 100 பேர் சரிக்கு இங்கே வந்திருக்காரு, ஏதாவது வாழ்க்கையின் கேள்வியை கேட்கலாமேனு கேட்பான். அதில் ஒரு 50 பேர் போயிடுவான். இந்த 50 பேர் இப்போ சாமி விட்டுட்டு வந்துடுவோமோ, ஒரு கூட பிறகு போயிடலாமா டவுட்டாக இருப்பான். அதில் ஒரு 20 பேர் கிளம்பிடுவான். இன்னொரு ஒரு ஒரு 10 பேர் இருப்பான். அவன் வந்து சங்கம்னா என்ன, எப்படி நான் பிக்கு ஆகிறது, எப்படி தியானம் கற்றுக்குன்னு கேள்வி கேட்பான். கடைசியில் அவனும் போயிடுவான். அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒருத்த நிற்பான், என்னடாமே உங்கள் கூட நான் வரேன் அப்படிம்மா, என் பின்னாடியே வருவான். அந்த ஒருத்தனுக்காக மட்டும்தான் நான் இந்த 500 பேர்கிட்ட பேசுவேன் அப்படிம்பார். இதுதான் உண்மை, இதுதான் உலகம், இதுதான் கேர். நாளையிலேருந்து பிரயோஜனமே இல்லாத நல்ல விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. பிரயோஜனம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்கள். உலகத்தில் இப்படி கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரேன். பிரயோஜனமே நல்ல விஷயமா இருக்கட்டும், அது உங்களுக்கு மனசு வேணா லூஸ் மாதிரி பண்ணாத, எல்லாம் சிரிப்பாங்கன்னு கூட 1000 தடங்கள் இருக்கும், பல்ல கடிச்சிக்கிட்டு அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நன்றி. இது உங்கள் விஜயவரதராஜன் ஓக்கலொலி.
விஜய் வரதராஜ் ஓக்கலொலி ஓக்கலொலி ஓக்கலொலி.
அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜயவரதராஜன் வக்கலொலி. ஆப் ஹே தமிழ் பீப்பிள் காலேஜ் நீங்க விஜயவரதராஜ் வக்கலொலி பாட்காஸ்ட் ஏ கஹனா ஹே.